அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. ஜூலை மாதம் 16 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்வாசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் துருக்கி நாட்டில் ராணுவத்தில் ஒரு பிரிவினர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நடத்திய ஆலோசனை கூட்டம்.
முக்கியமாக இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக கருத்து பரிமாறப்பட்டது. ஒன்று, தற்பொழுது அரசியல் சாசனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அரசியல் சாசன மாற்றங்களும் முன்னேற்றங்களும்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தொடர்ந்து துருக்கி ராணுவத்தைச் சேர்ந்த 3000 உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக துருக்கி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னர் துருக்கி ராணுவத்திற்கு சொந்தமான டாங்கிகள் மற்றும் ஹெலிகாப்டர்களை அரசுக்கு எதிராக அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். இரவு முழுக்க இஸ்தான்புல் மற்றும் அங்காரா நகரங்களில் துப்பாக்கிச் சூடு மற்றும் கனரக வெடிப்புகள் ஏற்படுத்திய சத்தங்கள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. வீதிகளில் இறங்கி போராட அதிபர் எர்டோகான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று பெருந்திரளான மக்கள் வீதிகளில் கூடியிருந்தனர்.
துருக்கியை விட்டு வெளியேறி பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் வாழும் மத போதகர் ஃபெதுல்லா ஹியூலன் துருக்கி ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்று மறுத்துள்ளார். 75 வயதான அவர் இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை கடுமையாக கண்டித்துள்ளார். அரசு நிறுவனங்களுக்கு இணையான அமைப்பை உருவாக்க முயற்சித்ததாக துருக்கி அரசு ஹியூலன் மீது குற்றஞ்சாட்டியுள்ளது. அவர் அந்த குற்றச்சாட்டுகள் தன்னை இழிவுபடுத்துவதாக தெரிவித்தார்.
துருக்கி நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தின் தொடக்கத்தில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் இறந்தவர்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். நாட்டின் விடுதலைக்காக 161 பொதுமக்கள் இறந்தனர் என்று துருக்கி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தை தீட்டிய 20 நபர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை துருக்கி ஜனநாயகத்தின் மீது படிந்த ஒரு கருப்பு வடு என்று பிரதமர் பினாலி இல்ரிம் விவரித்துள்ளார். இதில் பங்கெடுத்தவர்கள் குர்திஸ்தான் தீவிரவாத அமைப்பான PKK என்று அறியப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியை விட மிக மோசமான தீவிரவாத குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்.
துருக்கி நாட்டு உள்ளூர் அதிகாரிகள் இன்ஸ்டலிக் விமான தளத்திற்கு சீல் வைத்துள்ளதாக துருக்கியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தளம் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகளை தடுக்க அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்ட கூட்டமைப்பால் பயன்படுத்தப்பட்டதாகும். இந்த தளத்தை சுற்றியுள்ள வான்மண்டலம் மூடப்பட்டுள்ளது, மேலும் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக கிரீஸ் நாட்டிற்குள் துருக்கி ராணுவ ஹெலிகாப்டரில் வடநகரமான லெக்சாண்ட்ரூ போலீஸில் நுழைந்த 8 பேரை கைது செய்திருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது.
அமெரிக்க அதிபர் ஒபாமா துருக்கியின் நிலை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டியுள்ளார். உலகின் பல நாடுகளும் இந்த ஆட்சி கவிழ்ப்பிற்கான முயற்சியை கண்டித்துள்ளன. ஜெர்மனி அதிபர் ஏங்கலா மெர்க்கல் தனது நாடு ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்போரின் பக்கம் இருக்கும் என்று தெரிவித்தார். பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் மார்க் ஐல்ரெட் துருக்கியின் ஜனநாயகம் உறுதியானதாக வெளிப்படும் என்று நம்புவதாக கூறியுள்ளார். பிரிட்டனின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் போரிஸ் ஜான்சன் துருக்கி அரசுக்கு ஆதரவை தெரிவித்துள்ளார்.
80 அதிகமானோர் கொல்லப்பட்ட நீஸ் கனரக லாரி தாக்குதலை நடத்திய நபர் மிக விரைவில் தீவிரமாகி இத்தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று பிரான்சின் உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் கன்சியூ தெரிவித்திருக்கிறார்.
La stigmatisation certainement comme responsable religieux et
இந்நிலையில் அங்கு வாழும் முஸ்லிம்கள் அச்சத்தில் வாழ்வதாக கூறப்படுகிறது. மதத்தின் அடிப்படையில் முத்திரை குத்தப்படுவதை கண்டு அஞ்சுகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். துருக்கி நாட்டில் ராணுவத்தின் ஒரு பகுதியினர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டது குறித்த செய்திகளை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். அதன் பின்னணி குறித்த விவரங்களை தொகுத்து தருகிறார் மரியம் மைக்கேல்.
துருக்கியில் ஆட்சியை கவிழ்த்து ராணுவ புரட்சியை நடத்த முயன்றதாக ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட 2839 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று துருக்கி பிரதமர் ஃபினாண்டி இல்ரீம் தெரிவித்திருக்கிறார். துருக்கிய ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள கருப்பு வடு என்று இல்ரீம் குறிப்பிட்டிருக்கும் அந்த இரவில் 161 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களை பெரும்பாலோர் பொதுமக்கள். அவர்கள் தங்கள் நாட்டின் சுதந்திரத்திற்கும் விடுதலைக்கும் போராடி இறந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
ஷஹீத்லரிமிஸ் வார்
1440 பேர் காயமுற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக துருக்கியில் ராணுவத்தின் ஒரு பிரிவு அதிரடியாக ஆட்சியை கைப்பற்ற முனைந்ததை அடுத்து நாட்டை அமைதி கவுன்சில் ஒன்று வழிநடத்துவதாகவும் நாடெங்கிலும் ஊரடங்கு உத்தரவும் ராணுவ சட்டமும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இஸ்தான்புல் பெருநகருக்கு விமானம் மூலம் வந்த அதிபர் ரசீப் தயிப் எர்துவான் இந்த அதிரடி புரட்சி முயற்சியானது தேச துரோக நடவடிக்கை என்று கூறினார். துருக்கிய இராணுவத்தில் உள்ள சிறுபான்மையினர்தான் இதற்கு காரணம். மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்துள்ள துருக்கியை ஆளும் கட்சி ஒன்று உள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரும் உள்ளார். முடிவு வரும் வரை எங்களது கடமையை தொடர்வோம். ஊடுருவல்காரர்களிடம் எமது நாட்டை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று அதிபர் எர்துவான் சூளுரைத்துள்ளார். தலைநகரான அங்காரா, இஸ்தான்புல் மற்றும் பிற இடங்களில் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் குண்டுவெடிப்புகளும் துப்பாக்கி சத்தங்களும் கேட்ட வண்ணம் இருந்தன. மக்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டுமென தன்னுடைய ட்விட்டர் செய்தி மூலம் அதிபர் எர்துவான் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்று மக்கள் இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை முறியடித்துள்ளனர். தற்போது நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக துருக்கி பிரதமர் இல்ரீம் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. இந்த அமைதியின்மைக்கு இணை அமைப்பு ஒன்றுதான் காரணம் என்று எர்துவான் குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்காவில் தஞ்சமடைந்திருக்கும் வலிமை மிக்கவராக திகழும் முஸ்லீம் மத குருவான ஃபேத்துல்லா ஹியூலன் என்பவரை இந்த கூற்று தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஒரு தீவிரவாத அமைப்பின் தலைவரான தனிப்பட்ட நபருக்கு பின்னால் ஒரு நாடு இருப்பதை கற்பனை செய்ய முடியவில்லை. அத்தகைய எந்த நாடும் துருக்கியின் நண்பர் அல்ல. துருக்கியோடு கடுமையான போரில் ஈடுபட்டுள்ள நாடாகவே அது திகழும் என்று பிரதமர் இல்ரீம் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த நிகழ்வுகளில் தனக்கு தொடர்புடையதாக கருதப்படுவதை மறுத்துள்ள ஹியூலன் துருக்கியில் நடத்தப்பட்டுள்ள ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை கடுமையாக கண்டித்துள்ளார். துருக்கியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசை ஆதரிக்க வேண்டுமென அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கோரியுள்ளார். இது கொடூரம். இந்த அழகான நாட்டிற்கு இதனை செய்திருப்போர் அவமானப்பட வேண்டியவர்கள். யாருக்கும் இதனை செய்ய உரிமை கிடையாது என்று இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை குடிமக்கள் பலரும் கண்டித்திருக்கின்றனர். நாட்டின் மேம்பாட்டு திட்டமாக அதிபர் எர்துவான் வைத்திருக்கும் பணித்திட்டத்தால் துருக்கி ஆழமாக பிளவுபட்டுள்ளது. சிரியாவில் நடைபெறும் போரால் வன்முறை பரவியிருக்கிறது. இந்த காரணங்களால் தான் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடைபெற்றுள்ளது. அதிபர் எர்துவானும் அவருடைய இயக்கிக் கட்சியும் தேர்தல்களில் வெற்றி பெறுவதில் வல்லுநராக திகழ்கின்றன. ஆனால் அவர்களின் நீண்டகால ஜனநாயக அர்ப்பணிப்பில் சந்தேகங்கள் எப்போதும் இருந்து வருகிறது. நவீன துருக்கியின் மதசார்பற்ற மரபை மறுத்துவிட்டு அரசியல் இஸ்லாமியவாதியாக எர்துவான் ஆட்சி செய்து வருகிறார். சர்வாதிகாரி போன்று உருவாகியிருக்கும் அதிபர் எர்துவான் மிகவும் வலிமையாக செயல்படும் அதிபராக உருவாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். தொடக்கத்திலிருந்தே சிரியா அதிபர் அசாத்தை ஆதரித்து அங்கு நடைபெறும் போரில் எர்துவான் அரசு ஈடுபட்டு வருகிறது. அதனால் வன்முறை எல்லை தாண்டி பரவி துருக்கியில் உள்ள குர்து இன PKK குழுவுடன் மீண்டும் சண்டையை தொடங்க காரணமாகியுள்ளது. இவ்வாறு இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் இலக்கிற்கு துருக்கியும் ஆளாகியுள்ளது. இவை அனைத்தும் இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு பின்னணியாகும். இதன் காரணமாக அமைதியில்லா சூழ்நிலையை துருக்கி பலமுறை அனுபவித்துள்ளது. அதிபர் எர்துவானை பதவியிலிருந்து அகற்ற எடுத்த இந்த முயற்சி கடைசியானதாக இருக்கப் போவதில்லை என்றே தோன்றுகிறது.
இந்நிலையில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் துருக்கி சென்றுள்ளனர். சென்னையைச் சேர்ந்த மாணவி தமிழ்ச்செல்வியும் அங்கு சென்றுள்ளார். தற்போது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று அவரது தந்தை வெங்கடேஷிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
11ஆம் தேதி டெல்லியில இருந்து டிராப்ஜான் என்ற ஒரு ஊருக்கு போனாங்க. அது வந்து இஸ்தான்புல் டு அங்காரா, அங்காரா டு டிராப்ஜான். அங்கதான் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பிரிட்டன் வந்து அவங்க 18ஆம் தேதி காலையில கிளம்பி 19ஆம் தேதி மார்னிங் வந்து டெல்லி வர்றதாக ப்ரோக்ராம் இருக்கு அவங்களுக்கு. இன்னைக்கு மார்னிங் வந்து அங்க இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கிறதுனால இப்ப அவங்க எப்படி ரிட்டர்ன் வரப்போறாங்கன்றது எந்த இது ஒன்று தெரியல. அது இனிமேல்தான் வந்து அது கவர்மெண்ட் தான் இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது ஒன்றும் தெரியல.
அரசு அதிகாரிகளை நீங்க தொடர்பு கொண்டு பேசுனீங்களா?
இப்பதான் வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து எங்களுக்கு வந்து போன் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்களும் கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி வந்து இப்ப அரசாங்கத்தின் சார்பாக வந்து எந்த ஒருத்தவங்க கான்டாக்ட் ஒன்றும் வரல
என்றார் மாணவி தமிழ்ச்செல்வியின் தந்தை வெங்கடேஷ். அந்த மாணவ மாணவியரின் நிலை குறித்து இந்திய வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப்பிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது 148 பள்ளி மாணவர்களும் 38 அதிகாரிகளும் டிராப்ஜான் நகரில் உள்ள பள்ளிகளுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவிலிருந்து சென்றுள்ளதாக தெரிவித்தார். இந்திய தூதரக அதிகாரிகள் இன்று 2 முறை விளையாட்டு அணி அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். போட்டிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் 3 குழுக்களாக இந்தியா திரும்ப உள்ளனர். 2 குழுவினர் 18ஆம் தேதியும் 1 குழு 19ஆம் தேதியும் டிரப்ஜானில் இருந்து புறப்பட உள்ளது என்று விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். மேலும் அட்டாதுர்க் விமான நிலையத்தில் பயணிகள் சிலர் சிக்கியிருப்பதாகவும் தாமதங்கள் மற்றும் சேவைகள் ரத்தாகியிருந்தாலும் கூட அங்கிருந்து துருக்கி விமானங்கள் இயங்க துவங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். துருக்கியில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் முடிந்த உதவிகளை வழங்கும் முயற்சியில் அங்குள்ள இந்திய தூதரகம் ஈடுபட்டுள்ளதாக விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் புதிய அரசியல் சாசனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளனர். அது குறித்து மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் இன்று வவுனியாவில் கூடி அரசாங்கம் புதிதாக உருவாக்க உள்ள அரசியலமைப்பு மற்றும் உத்தேச தேர்தல் முறைமை என்பன குறித்து விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ஆர் சம்பந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதிதாக உருவாக்க உள்ள அரசியலமைப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்குரிய வழிவகைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட்டதாக சம்பந்தன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறினார்.
முக்கியமாக இரண்டு விடயங்கள் சம்பந்தமாக பரிமாறப்பட்டது. ஒன்று, தற்பொழுது அரசியல் சாசனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அரசியல் சாசன மாற்றங்களும் முன்னேற்றங்களும், விசேஷமாக தேர்தல் முறை சம்பந்தமாக, தேசிய பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக, நிறைவேற்றிய ஜனாதிபதி முறைமை சம்பந்தமாக, இவ்விதமான விடயங்களில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் இவை சம்பந்தமாக தெளிவாக கருத்து பரிமாறப்பட்டது. இரண்டு நிபுணர்கள், பேராசிரியர் பாலச்சந்திரம் அவர்களும் பேராசிரியர் செல்வகுமாரன் அவர்களும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எமது கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கு நீண்ட விளக்கங்களை, தெளிவான விளக்கங்களை கொடுத்தார்கள். பல விடயங்கள் சம்பந்தமாக பல கேள்விகளை அவர்கள் எழுப்பினார்கள். பல சந்தேகங்கள் சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். அவை எல்லாவற்றிற்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு தொடரும். இன்றைய கருத்து பரிமாறலின் அடிப்படையில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக மேலும் விரைவில் நாங்கள் கூடி பேசுவோம்
என்றார் சம்பந்தன் அவர்கள். இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகளின் அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம். இலங்கையில் பெருந்தோட்ட பாடசாலைகளில் பணியாற்றும் ஆசிரியர் உதவியாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாததால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பான செய்திகளை தெரிகிறார் ஆர் உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் ஆசிரியர் உதவியாளராக நியமனம் பெற்றவர்கள் உழைப்புக்கேற்ப ஊதியமின்றி வாழ்வாதார பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது. அரச துறையில் சிற்றூழியர்களுக்கு கிடைக்கும் ஆக குறைந்த வேதனம் கூட தங்களுக்கு கிடைப்பது இல்லை என்கின்றார் ஆசிரியர் உதவியாளர்களில் ஒருவரான பூவதி வினோஜ்.
எல்லா படிகளும் உள்ளடங்காக 6,000 ரூபாய் சம்பளத்திற்கு அமைய கடந்த 2015 மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய நியமனம் செல்லுபடியாகும். ஆசிரிய உதவியாளர்கள் என்ற ரீதியில் இந்த வேலை எடுத்து நாங்கள் பாடசாலைகளெல்லாம் கடமையாற்றி வருகிறோம். இருந்தாலும் கூட கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையான இருந்தோம். பல்வேறு அரசியல்வாதிகள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதெல்லாம் நிறைவேறல. அதாவது ஒரு பாடசாலையில ஒரு சக ஆசிரியர்கள் போலவே நாங்களும் கடமையாற்றினோம். தற்போது இலங்கையில அரச நிறுவனங்கள் தொழில் புரிகின்ற ஒரு தொழிலாளி கூட 32,000 ரூபாய் சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்துல உதவி ஆசிரியர் நியமனம் பெற்ற நாங்க தொடர்ச்சியா இன்றும் பெற 6,000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கோம்.
தற்போது ஆசிரியர் பயிற்சிக்கு தெரிவாகி உள்ள இவர்கள் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
அங்கு தங்குமிட வசதி, மின்சாரம், உணவு இவை எல்லாத்துக்கும் குறிப்பா 15,000 ரூபாய் செலவாகுது. எங்களுடைய 6,000 ரூபாய் சம்பளம் தவிர ஏனைய அந்த 15,000 ரூபாய்க்கான மீதி காசை எங்களுடைய வீட்டிலிருந்து பெறக்கூடிய ஒரு துருப்பாக்கி நிலையில்தான் நாங்கள் இருக்கிறோம். அது எல்லோருக்குமே சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னோம், அநேகமாக ஆசிரியர் கலாசாலைக்கு தெரிவு செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர் மாணவர்களுடைய பெற்றோர்களும் குறிப்பா அனைவருமே தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகளாகத்தான் நாங்கெல்லாம் இருக்கோம். நானும் கூட. இதனால நாங்க பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில ஆசிரியர் கலாசாலையில நாங்க பயிற்சி பெற்று வருகிறோம். அதோட நாங்க பாடசாலைக்கு நாங்க வீட்டுல இருந்து போகும் பொழுது இருந்த கஷ்டத்தையும் விட இந்த கஷ்டம் மிக பெரிய கஷ்டமா இருக்குது
என்றார் பூவதி வினோஜ். ஏனைய அரச துறையினருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபா 10,000 வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இவர்களுக்கு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது என்கின்றார் கல்வி ராஜாங்க அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன்.
அதை உள்வாங்குவதற்கு உங்களுக்கும் உரிமை உண்டு. ஆகவேதான் இதை நாங்கள் கேபினெட்டுக்கு சிபாரிசு செய்திருக்கின்றோம். அதை இன்று கேபினெட் ஏற்றுக்கொண்டு அதாவது உபக்குழுவுக்கு போட்டிருக்கின்றது. இந்த உபக்குழு தீர்மானித்தால் கட்டாயம் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. 1-2 மாதங்களிலே இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்
என்றார் கல்வி ராஜாங்க அமைச்சர் பி ராதாகிருஷ்ணன்.
செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களை இன்று இடம்பெற வேண்டிய நேர் நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.